ஏறத்தாழ 28ஆம் தேதி மட்டில் எங்களுக்கு ஒரு படகு ஒரு கிறிஸ்மஸ் ஐலண்டுக்கு அருகிலே இருந்து ஒரு அவலச் செய்தி கொடுத்ததாக தகவல்கள் வெளிவந்தன. அது ஊடகங்கள் ஊடாக வந்த தகவல். அந்த தகவலை அடுத்து அந்த கொடுக்கப்பட்ட தகவலின்படி 153 பேர் கொண்ட ஒரு படகு பாண்டிச்சேரியிலிருந்து புறப்பட்டதாக கூறப்பட்டது. எமக்கு அது சில வேளையில் தகவல் சரியாக இருக்கலாம் என்றும், எனவே முகாம்களில் காரணங்கள் இல்லாமல் அவர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருவேளை இந்த பட்டியலில் சேர்ந்திருக்கலாம் என்று எண்ணி நாங்கள் ஒவ்வொரு முகாமாக யார் யார் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று விவரங்களை சேகரித்தோம். இதுவரையில் எங்களுடைய தகவல்களின்படிக்கு ஏறத்தாழ 57 பேர் தமிழ்நாடு அகதி முகாம்களிலிருந்து காணாமல் போயிருக்கிறார்கள். அது இவர்களாக இந்த படகிலே போனவர்கள் ஆக இருக்கலாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம்.
சரி,
அந்த
இந்த ஆனால் சந்திரராசன் அவர்களே, இந்த ஆஸ்திரேலியாவுக்கு சென்ற இந்த படகிலே இருந்தவர்களின் எண்ணிக்கை 153 என்று செய்திகள் வந்திருக்கின்றன. நீங்கள் சொல்வது 50க்கும் சற்று மேற்பட்ட அகதிகள் தமிழ்நாட்டிலே காணாமல் போயிருப்பதாக உங்களுக்கு இதுவரை செய்தி வந்திருப்பதாக சொல்கிறீர்கள். மேலும் எஞ்சியிருக்கின்ற அந்த 100 பேர்கள் ஒருவேளை தமிழ்நாட்டிலிருந்து போனவராக இருக்கலாம் என்ற சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கிறதா?
முகாம்களை பொறுத்தளவில் எங்களுடைய தொண்டர்கள் அணி என்று வரும்பொழுது ஏறத்தாழ 500 பேர் மட்டும் பணி செய்கிற காரணத்தினாலே ஒவ்வொரு வீடாக நாங்கள் அடையாளம் பார்த்து தகவல் அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த 57 விட ஒரு சிலருடைய தகவல் இன்னும் சரியாக இல்லை. எதற்கும் முதலிலே அவர்களை பற்றி நாங்கள் முடிவெடுக்க முன்னர் அவர்களுக்கு கை தொலைபேசி இருந்தால் அந்த தொலைபேசிக்கு அழைப்பெடுத்து அதுவும் செயல்படாமல் இருந்தால்தான் 57 பேர் என்று நாங்கள் எண்ணியிருக்கிறோம். அதே நேரம் கீழ்ப்புத்துப்பட்டு என்று சொல்லி பாண்டிச்சேரிக்கு வடக்கே இருக்கின்ற அகதி முகாமில் அருகிலே மீனவர் குப்பத்தில் ஏறத்தாழ ஒரு 40 பேர் இலங்கையிலிருந்து வந்தவர்கள் அங்கு மீனவர்கள் குப்பத்திலே வாழ்ந்து வந்தார்கள். அவர்களும் அதே நேரம் காணாமல் போய்விட்டார்கள். எனவே ஏறத்தாழ ஒரு 100 பேர் இந்தியாவில் இருந்து புறப்பட்டிருக்கலாம் என்றும் எஞ்சியோர் இலங்கையிலிருந்து வந்து சேர்ந்திருக்கலாம் என்றும் எண்ணியிருக்கிறோம். இது ஓரளவுக்கு ஒரு கணிப்பே தவிர அவர்களிடமிருந்து தெளிவான தகவல் வரும் வரைக்கும் சற்று சிரமமாக இருக்கும்.
இந்த 100 பேர் வரை காணாமல் போயிருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இது குறித்து அந்த காணாமல் போனவர்களின் மற்ற இந்தியாவிலே இருக்கின்ற குடும்பத்தினர் ஏதாவது இந்திய அதிகாரிகளிடம் புகார் ஏதாவது தெரிவித்திருக்கிறார்களா?
ஒரு உதாரணத்துக்கு, முகாம்களிலே இருக்கிறவர்களை நாங்கள் உடனே அவர்கள் மனைவி குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அவர்களிடம் பேசியிருக்கிறோம். அவர்கள் ஒரு சிலர் சென்ற 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 18ஆம் தேதி ஒரு அழைப்பு வந்ததாக சொல்லுகிறார்கள். அது பார்க்கும் பொழுது சேட்டிலைட் தொலைபேசி மூலமாக வந்த அழைப்பு, கடலிலே இருக்கிறதுக்கு அறிகுறியான ஒரு அறிவிப்பு கிடைத்ததாக சில குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியும் ஓரளவுக்கு இவர்கள் படகில் போயிருக்கிறவர்கள் என்று எண்ண இடம் அளிக்கின்றது.
ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியாவிலே கிழக்கு கடற்கரையிலிருந்து நடப்பது இதுவே முதல் முறை என்று சொல்கிறார்கள். நீங்கள் அவ்வாறு நினைக்கிறீர்களா?
அதாவது இடைவெளி ஒரு 8 மாத இடைவெளிக்கு பிறகு நடந்த ஒரு நிகழ்வு. இதற்கு முன்னர் நடந்திருக்கின்றது, திரளானவர்கள் போயிருக்கிறார்கள். ஆனால் போன ஆண்டு இறுதி பகுதியில் இருந்து பல நாட்களாக இந்த பயணங்கள் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கு முக்கிய காரணம், நாங்கள் முகாம்களில் வீடு வீடாக சென்று இந்த தற்கொலை பயணம் அநியாயமானது, நாங்கள் போரிலே இழந்த இழப்புகளை விட இப்படி கழுதியிலே இழக்கிறதுக்கு என்ன நியாயம், இது தயவு செய்து இதிலே பங்கு கொள்ள வேண்டாம் என்று மக்களை திரட்டி அவர்களை தெளிவாக சிந்திக்க நாங்கள் முயற்சி எடுத்ததின் பலனாக ஒரு 8 மாதங்கள் எந்த பயணமும் மேற்கொள்ளப்படவில்லை.
ஆனால் இப்பொழுது இந்தியாவிலே இந்த அகதிகள் முகாம்களில் இருக்கின்ற நிலைமைகள் இன்னும் மேம்பட்டால் இது ஒரு வேளை இந்த மாதிரியான போக்கு நிலைமைகள் மாறலாம் என்று சிலர் சொல்கிறார்கள். நீங்கள் அதிலே உண்மை இருப்பதாக நினைக்கிறீர்களா?
நான் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், இந்தியாவிலே வாழுகின்ற வறுமை கோட்டுக்கு கீழ் வாழுகின்ற மக்கள் 40% மக்களை விட எம்முடைய மக்கள் சிறப்பாக வாழுகிறார்கள். நம்முடைய மக்கள் நல்ல உழைப்பாளிகள். பக்கத்திலே இருக்கின்ற கிராமத்தை விட எங்களுடைய முகாம்கள்ல நன்றாக மக்கள் வாழக்கூடிய அளவுக்கு எங்கு அந்த சுற்றாடலிலே இருக்கிற மக்கள் பெருந்தன்மையோடு எங்களை கவனிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இப்படி சொல்வது அநியாயமானது என்று எனக்கு படுகிறது.
ஆஸ்திரேலியாவை சென்றிருக்கிறார்கள், அங்கேயே சிக்கலில் இருப்பது போல தெரிகிறது, அவர்களுடன் தொடர்பு அறிந்திருக்கிறது. நீங்கள் வந்து அவர்கள் இங்கே இந்தியாவில் இருப்பவர்களிடமோ அல்லது இலங்கையிலே அவர்களுக்கு ஏதாவது உறவினர்களிடமோ அவர்கள் ஏதாவது தகவல்கள் ஏதாவது பரிமாறிக்கொண்டதாக உங்களுக்கு தெரிந்திருக்கிறதா? என்ன விதமான நடவடிக்கைகளை நீங்கள் இப்பொழுது உங்கள் சார்பில் எடுத்து வருகிறீர்கள்?
நாங்கள் அறிந்த அளவிலே தகவல்கள் என்ற முறையிலே அந்த கடைசி கட்டத்திலே ஒரு அவல அறிவிப்பு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அந்த அறிவிப்புகள் தொடரவில்லை என்றுதான் தெரிகிறது.
அந்த SOS, அந்த SOS என்ற அந்த டிஸ்ட்ரெஸ் காலை நீங்கள் அவல அறிவிப்பு என்று சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு வந்ததா அல்லது ஆஸ்திரேலிய அதிகாரிகளுக்கு வந்ததா?
அது ஊடகம் மூலம் நாங்கள் அறிந்தது. ஆஸ்திரேலியாவில் இருந்தவர்களுக்கும் ஃபேஃபாக்ஸ் என்ற நிறுவனத்துக்கும் போனதாக நாங்கள் தகவல் அறிந்தோம்.
நீங்கள் மக்களை வந்து இந்த மாதிரி ஒரு மிகவும் ஒரு நெருக்கடியிலே அவர்கள் ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட வாழ்க்கை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே கூட அவர்கள் போகலாம், அல்லது இந்திய முகாம்களில் இருக்கின்ற நிலைமைகள் சரியாக இல்லை என்ற காரணத்திலும் அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற நினைக்கலாம். நீங்கள் வந்து ஒரு அகதிகள் நலன்புரி நிறுவனம், நீங்கள் அவர்களை இந்த சூழ்நிலையிலே ஆஸ்திரேலியாவுக்கு போக வேண்டாம் என்று சொல்வது சரியாக இருக்குமா?
நாங்கள் அதை விட இன்னும் அழுத்தமாக சொல்கிறோம், எமக்கு ஒரு கடமை இருக்கிறது எங்களுடைய மண்ணை காப்பாற்ற. நான் ஊருக்கு போய் அடிக்கடி போய் வருகின்ற பொழுது என் சுற்றாடலே ஆட்கள் திரும்பி வராத காரணத்தினாலே காட்டுப்பண்டி என்னுடைய தோட்டத்துக்குள் வருகின்ற அளவுக்கு மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கின்ற நேரத்திலே எதுக்காக போராடினோம், அந்த போராட்டத்தினுடைய விளைவே அந்த மண்ணை இழக்கின்ற நிலைமை வரக்கூடாது என்றதுக்காக நாங்கள் எங்களுடைய மக்களிடம் சொல்லுகிறோம். நாங்கள் நாட்டுக்கு திரும்ப வேண்டும், மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்று அதற்காக வீடு வீடாக சென்று நாங்கள் எங்களுடைய மக்களை கேட்டுக் கொள்கிறோம். நாட்டுக்கு திரும்புங்கள், இல்ல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நினைத்தீர்கள் என்றால் சற்று தாமதமாக திரும்புங்கள், ஆனால் நாட்டுக்கு திரும்பத்தான் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். வேறு நாடுகளுக்கு போவது நியாயமானது அல்ல என்று நாங்கள் தெளிவாக சொல்லி வருகின்றோம்.
ஆனால் அவர்கள் வந்து இப்போ நாட்டுக்கு திரும்புவதற்கான சுமூகமான ஒரு அரசியல் சூழல் இன்னும் ஏற்படவில்லை. அது எப்பொழுது ஏற்படும் என்று அங்கே ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கிறது. இந்தியாவிலும் அவர்களுடைய நிலைமை என்பது ஒரு திரிசங்கு போல, அதாவது இங்கே தொடர்ந்து வாழலாம், சில வசதிகள் கிடைக்கும், ஆனால் முழு இந்தியர்களாக வாழக்கூடிய அந்த பிரஜா உரிமை போன்ற விஷயங்கள் அவர்களுக்கு இன்னும் கிடைப்பதிலே பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்திய சமூக வாழ்விலே முழுமையாக பங்கேற்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லை என்ற மாதிரியான ஒரு வருத்தங்கள் அவர்களுக்கு இருக்கலாம். எனவே அவர்கள் வெளியே போக வேண்டும் என்று நினைப்பதிலே அது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான் என்றும் சிலர் வாதிடுகிறார்களே.
அதாவது நாங்கள் உயிர் பாதுகாப்பற்ற சூழலில் இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தோம், யாரையும் தடுக்காமல் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டார்கள் பெருந்தன்மையோடு. அப்படி ஏற்றுக்கொண்டது இது தற்காலிகமான ஒரு தங்குதல் என்ற நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரிலே நாங்கள் இங்கு வந்தோம், எங்களை பெருந்தன்மையோடு நடத்தினார்கள், சொந்த மக்களை விட எங்களை சிறப்பாக நடத்தி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் குடியுரிமை கேட்டால் சாதாரணமாக வறுமைக்கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களோடு நாங்கள் போட்டியிட நிச்சயம் முடியாது, அவர்களை விட நாங்கள் கஷ்டப்படுவோம். இருந்தாலும் எங்களுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. அங்கு உயிர்களை கொடுத்து கொண்டிருந்த மக்கள் அவசரப்படும் போது நாங்கள் ஓரளவு பாதுகாப்பாக வாழ்ந்தோம். இன்றைக்காவது போய் நாங்கள் தோள் கொடுக்காவிட்டால் எங்களுடைய பிற்கால சமுதாயம் எங்களை திட்டும்.